நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை ஒருபோதும் மாறாது. கண்டு அல்ல, கடாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியம் அடி சொன்ன. நாங்கள் உண்மை காணாவிட்டாலும் நீர் எங்களை காண்கிறது. எவனப்பா எல் ரோஹி, அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல 100, 60, 30 பலன் கொடுக்க கருவி செய்யும் சித்தம் செய்யப்படட்டும். சபை பக்தி விடுத்திருட்டும், பரிசுத்தப்படட்டும். இயேசு பிதாவத்தில் படிக்கொள்ள நல்ல பிதாவே. தாய்மார் பிள்ளைகளில் அன்பு கூறணும், அதே நேரத்தில் பிள்ளைகள் தாய்மார் ரெஸ்பெக்ட் பண்ணணும்.
Die Mütter sollten die Kinder lieben und zu derselben Zeit sollten die Kinder auch ihre Eltern oder Mütter auch ehren.
ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் தாய் தகப்பனை மதிக்க ரெஸ்பெக்ட் பண்ண பழகிக் கொள்ளணும்.
Jedes Kind sollte lernen, seine Eltern zu respektieren und zu ehren, zu gehorchen.
ஏனென்றால் இதை அழுத்துகிறது நல்லது. நாம் வாழுகிற தேசத்தில் இருக்கிற சில பழக்க வழக்கங்களை குறித்து நாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஆகவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோ சிறு பிள்ளைகளோ புத்தி தெரிய தெரிய தங்கள் தாய் தகப்பனை மதிக்க அவர்கள் கற்றுக்கொள்ளணும். இது வேதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த போதனையாகும்.
Ein Gebot, das Jesus uns gegeben hat, war, wir Jugendlichen oder die Kinder, egal welchem Alter wir auch sind, wir müssen unsere Eltern ehren.
So, und தாயும் தகப்பனே கனம்பண்ணு சொல்லி வேதம் சொல்லுது.
So, die Bibel sagt, ehre deine Eltern.
Aber வேதத்தின் போதனையின்படி பிள்ளைகள் பெற்றோரை கனம்பண்ணணும்.
So, nach der Bibel müssen wir Kinder unsere Eltern ehren.
கடந்து செல்வோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா நட்சத்திரம் 12 அதில் 16 வசனத்திலிருந்து 21 வசனம் வரை நாம் வாசிக்க போ.
16:21
அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூடிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிரும் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை கேட்டு வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார்.
இன்றைக்கு லூக்கா சுவிசேஷத்தில் இருந்து 5 ஐஸ்வர்யங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். செய்தி தலைப்பு 5 ஐஸ்வர்யங்களாகும். ஐஸ்வர்யங்களை குறித்து அதிகமாக சொல்லுவதை நாம்
பார்க்கக்கூடியதாக
இருக்கிறது. முதலாவது ஒரு ஐஸ்வர்யவாதம் இந்த 12 அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
ஐஸ்வர்யவாதம்
என்ன செய்கிறான்? அவனுக்கு நிலங்கள் இருந்திருக்கிறது. ஆன நிலம் எல்லாம் நன்றாய் விளைந்திருக்கிறது. சோ இவன் யோசிக்கிறான், இப்ப இது என்ன நிலம் நன்றாய் விளைந்திருக்குது. சோ இப்ப நான் என்ன செய்வேன், தானியங்களை என்ன செய்கிறது என்று சொல்லிவன் அதிகமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன? களஞ்சியங்களை உடைத்து கட்டி பெரிதாக கட்டுவேன் சொல்லி அவர்
தீர்மானம். Das Feld hat auch gut getragen, er hatte sehr viele Früchte und das, was er sich gefragt hat, war, wo, was soll er mit diesen Früchten machen, wo soll er die sammeln, denn es waren zu viele.
So, Dillam nandrai vulaindirikirathu, Thaniyam nandrai vulaindirikirathu, agave enna seigirathu, vaikkirathukku idam podathu, agave kalanjiyangalai idithu, peridaga kattuven endru solli avan oru mudivukku vara.
So, sein Feld hat gut getragen, also der hatte sehr viele Früchte, seine sehr gute Ernte gehabt und er wusste nicht mehr, wohin mit den ganzen Früchten und deswegen hat er sich was überlegt.
So, idu ondum periya prachana illa. கலஞ்சி நிலம் விளைந்திருக்கிறது, விளைந்த தானியத்தை வைக்கிறதுக்கு கலஞ்சியத்தை இடித்து கட்டுறதுக்கு அவன் திட்டமிட்டது ஒன்றும் தவறு இல்ல பாருங்க. ஆனால் அதுக்கு பின்பாக நடக்கிற காரியங்களை தான் நாம் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது.
So dieser Feldherr, dieser Kornbauer, der hat es überlegt, seine Scheune abzubrechen, also abzureißen und etwas Größeres zu bauen, damit er die ganzen Früchte dort drin sammeln kann. Das war nicht der Fehler, sondern der Fehler von dem reichen Kornbauer kommt danach.
தந்த விளைகொள்ளுங்கள். இந்த உலகத்திலே பொதுவாக நான் சொல்ல நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. பொதுவாக இந்த உலகத்திலே மனிதர்கள் பொதுவாக ஐஸ்வர்யவான்களாக வாழ வேண்டும் என்றே விரும்புகிறார்கள்.
Generell will jeder Mensch als reicher Mann leben oder reiche Frau leben.
பணக்காரராக வர வேண்டும், பணக்காரராக வாழ வேண்டும் என்று விரும்பி பல விதத்திலே மனிதர்கள் பிரயாசப்படுறதையும் போராடுறதையும் மட்டுமல்ல பல தவறான வழிகளிலும் குறுக்கு வழிகளிலும் கூட பணத்தையும் பொருளையும் சேர்த்து எப்படியாவது ஐஸ்வர்யங்களாக வாழ வேண்டும், பணக்காரராக வாழ வேண்டும் என்று இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்ட மக்களை நாம் பார்க்கக்கூடியதாக
இருக்கிறது. Sehr viel Geld zu sparen oder wollen, nehmen manchmal auch Abkürzungen, also illegale Möglichkeiten in Erwägung, also ziehen die in Erwägung und wollen einfach sehr viel Geld haben, also ein Reichtum haben.
So, Ingor Aishwarya und Namba Parkerum, aber ich kann Nilangal Rundrikudi, Adiyumak, Bulenda Bodu, Bulachel Vandabodu, Kalanchengal, Udithi Katra, Deke Tirmanitan, Adiwundu Tower in the Park.
So, hier ist der reiche Kornbauer, sein Feld hat gut getragen, er hatte sehr viele, seine sehr große Ernte, er hat sehr viele Früchte gehabt. Er wollte seine Scheune abreißen und etwas Größeres bauen. Also das war nicht sein Fehler.
So, 19. Vasanathile, avan solra vasanathai daivathai nandrai kavaninga. Apinbu avan, en pinbu aathumave, unakkaga anegam varishangalukku anega porukkal serthu vaikkapattirukkiradhu. Nee ilaippaari pusithu kudithu purippaayiru endru en aathumavode solluven endru thanakkulle sindhithu konda.
Vers 19 steht, und will sagen zu meiner Seele, er sagt zu seiner Seele, liebe Seele, du hast einen großen Vorrat für viele Jahre. Habe nun Ruhe, iss, trink und habe guten Mut.
ஒரு மனுஷன் எப்படி தவறுகிறான் என்பதை, ஒரு மனுஷன் எப்படி பாதை மாறுகிறான் என்பதை குறித்து கொஞ்சம் கவனிங்க. இப்ப கலஞ்சியங்களை இடித்து கட்டுறதுக்கு அவன் திட்டமிட்டது பிழையில், அதுக்கு பிற்பாடு தன் மனதில் என்ன சொல்றான், அவன் சொல்றான், என் ஆத்மாவே நீ இளைப்பாறு புசித்து குடித்து சந்தோஷமாறு, ஏனென்றால் உனக்காக அநேக பொருட்களை நான் சேர்த்து வைத்திருக்கேன்னு சொல்லி அவன் தன்னை ஆத்மாவோட சொல்லிக் கொள்றான்.
Hier können wir sehen, wie der reiche Bauer, der Kornbauer auf Abwägen kommt, sondern nicht der Fehler lag nicht daran, dass er seine Scheune abreißen wollte und etwas Größeres bauen wollte, sondern er sagte zu seiner Seele, du hast einen großen Vorrat für viele Jahre, habe nun Ruhe, iss, trink und habe guten Mut. Er sagt das zu sich selber.
So, in der Worte, er hat die Worte gesagt, er hat die Worte gesagt, அவர் தனக்குள்ளேதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். நன்றா கவனிங்க, இப்படியான நினைவுகள் அவனுக்குள்ளேதான் அவன் வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கான். இப்படி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவோட வார்த்தை வருது, என்ன தெரியுமா, மதிகேடனே. 20 வசத்து பாருங்க, தேவனோ அவரை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தது யாருதாகும்
என்றார். Aber Gott hat das natürlich mit angehört und sagt zu ihm, also entgegnete ihm, du Narr.
So, கடஞ்சியங்களை இடித்து கட்டி பெரிதாக்கி தானியங்களை சேர்த்து வைக்கிறது ஒண்ணு தப்பில்லை. ஆனா அந்த நல்ல விளைக்கலுங்க, இவன் நம்பிக்கை, நன்றா கேளுங்க, நன்றா கேளுங்க, நான் சொல்றேன், இந்த ஐஸ்வர்யாவுடைய நம்பிக்கை எல்லாம், அவனோட ஆத்மாவுடைய நம்பிக்கை எல்லாம் அவன் சேர்த்து வச்ச தானியங்களும் அவருடைய பொருட்களுமே இருந்தது. ஆகவேதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே, முட்டாள் என்று சொல்ல, மதிகேடனே, இன்றைக்கு ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும், நீ சேர்த்து வைத்தது யாவடிதாகும்
என்றார். Sein Hab und Gut, also seine Früchte, damit er die da sammeln kann oder als Vorrat sammeln konnte. Nicht daran lag der Fehler, sondern er hat seine Hoffnung, also die Hoffnung seiner Seele, die hat er komplett auf dieses, auf das Habgut gelegt, das, was er im Leben erhalten hat, und nicht auf Gott. Das war der Fehler.
ஏனென்றால் ஆத்மாவுக்கு ஈடாக உலக பொருட்களையும் தானியங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. மாமிசம் மனிதனுக்கு அழிந்து போனாலும் ஆத்மா ஒரு காலம் அழியாது, அது ஆண்டவுடைய பங்கு. ஆனா இவன் என்ன சொல்ற, என் ஆத்மாவே நீ விளைப்பாறு, புசித்து குடித்து பொறிப்பாரு, ஏனென்றால் உனக்காக அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கிறேன். அப்படியானால் இவன் ஆத்மாவுக்குரிய நம்பிக்கை என்ன, உலக பொருட்களும் இவன் சேர்த்து வைத்திருக்க தானே, இங்கதான் அவன் தவறியிருக்கான் பாருங்க.
wie wir ihn bereits kennen, der Körper ist der vergänglich, die Seele aber wird ewig in Ewigkeit leben. Das hat uns Jesus gesagt. Und der Fehler, den dieser reiche Kornbauer hier gemacht hat, war, seine Seele, zu seiner Seele sagte er, habe einen großen Vorrat für viele Jahre, habe nun Ruhe, iss und trink. Also seine ganze Hoffnung legt er halt auf die ganzen irdischen Sachen, Hab und Gut und das Reichtum.
ஐஸ்வர்யம் அதிகமாக அதிகமாக நான் சொல்றது நல்லா விளைக்கொள்ளுங்க நல்லா விளைக்கொள்ளுங்க ஐஸ்வர்யம் அதிகமாக அதிகமாக ஆண்டவரை மறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வசதிகள் பெருக 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 நம்ம வாழ வைத்த தெய்வத்தை விட்டு வழிபடுறதுக்கு இடம் வேண்டும் சத்தியத்தின்படி உங்களுக்கு சொல்றேன்
So nach der Wahrheit sage ich euch, je mehr sich das Reichtum bei uns im Leben sich vermehrt, umso mehr bietet sich die Gelegenheit, dass wir von Gott halt uns entfernen.
வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது தேவைக்காக ஜனங்கள் தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க ஆனால் அவர்களை கொண்டு போய் கானான் தேசத்திலே நிலைநாட்டின பிற்பாடோ அவர்கள் புசித்து குடித்து கொழுத்து யேசுரன் உதைத்தான் சொல்லப்படுகிறது
So als die Israeliten, sie wollten ein eigenes Land haben, aber als sie natürlich in das Kanaan, das versprochene Land reinkamen, haben sie Gott vergessen.
பொதுவாக வாழ்க்கையில நெருக்கங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது தேவனை தேடுற உணர்வு வருது பொதுவாக வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும்பொழுது கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது தேவனை தேடுற உணர்வு வருது அதே நேரத்தில் மறுபக்கத்தில் வசதிகளும் வாய்ப்புகளும் ஐஸ்வர்யங்கள் அதிகமாகும் பொழுது நம்மை உண்டாக்கின தேவனை மறந்து போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது நாம்
பார்க்கக்கூடியதாக இருக்கு Aber genauso gut ist es auch möglich, wenn sich das Reichtum bei uns im Leben sich vermehrt, dass wir uns von Gott halt entfernen können.
So, in der Aishwaryavanukkum, thanne padacha deivathai kuritha, devane kuritha, oru nambikkai, oru viswasam irundirukkumane aanal, than aathumavukku eedaga, aathumavukku nambikkaiyaga thaan serthu vaitha thaaniyathaiyum porukkalaiyum avan nambikkondirukka maattane.
So, wenn dieser reiche Bauer, dieser Kornbauer einen Glauben gehabt hätte, oder das Wissen über Jesus oder über Gott, dann hätte er nicht zu seiner Seele diese Worte ausgesprochen oder seine Hoffnung auf das Reichtum gelegt.
அதிகமான ஜனங்கள் பலர் தங்கள் அறிவை நம்புகிறார்கள் பலர் தங்கள் ஐஸ்வர்யத்தை நம்புகிறார்கள் பலர் தங்கள் ஆஸ்தி நம்புகிறார்கள் பலர் தங்களுடைய திறமைகளை நம்புகிறார்கள் சோ இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் பலத்தை நம்புகிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மறிக்கும் பொழுது அவர்கள் நம்பிக்கை ஒன்றும் அவர்களை பாதுகாக்கிறது இல்லை பாருங்க
Die Menschen, die verlassen sich auf ihre Klugheit, auf ihr Wissen, oder es gibt Menschen, die verlassen sich auf ihr Geld, und es gibt andere Menschen, die verlassen sich auf ihre Kraft. Aber letztendlich, wenn diese Menschen sterben, haben sie nichts mehr davon. Die können sich auf nichts verlassen.
Aber in der Aishwaryavanukku, devane kuritha oru arivo, devane kuritha oru nambikkaiyo, kattare kuritha oru viswasamo irundhadaga nama kaana mudiyadhu.
So, wir können hier nicht, also aus diesem Abschnitt lesen, dass dieser reiche Kornbauer auf irgendeine Art und Weise Wissen über Jesus oder über Gott hatte.
So, idhilirundhu nam kandukondra oru mukkiyamana kaaryam enna, muluvadumaga devane marandhu poi vaalugira oru vaazhvu paarenga.
So, aus diesem Abschnitt können wir lesen, er führte ein Leben vollkommen komplett von Gott entfernt.
தேவர் முழுவதுமாக தேவனை மறந்து வாழுகிற வாழ்வு உயிரோடு செத்து போன ஒரு வாழ்வு பாருங்க.
Ein Leben ohne Gott, also komplett vergessen von Gott, oder beziehungsweise wenn wir Gott vergessen, ist ein Leben, die wir führen als lebendiger Toter.
So இவரோட வாழ்வில் தெய்வ நம்பிக்கை இருக்கையில தேவனை தேடுற உணர்வு இருக்கையில ஆகவே தான் தன்னுடைய ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் அவர் நம்பினா பாருங்க. ஆகவே அவருடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் மதிகர் என்று சொல்லி அழைக்கிறது நாம் பார்க்கிறோம்.
Mensch hatte keinen Glauben an Gott, er wusste nichts über Gott und verließ sich nur auf sein Hab und Gut. Und deswegen sagte Gott zu ihm, du Narr.
So, in der Pollada Gulakatala, Ratschikapataka, Devuda Pulegalagi, Nam Rumba Kavanuma Hirkanum, Ratschikapitpad, Ratschikapatapitpad, Namanum, Namum, Devane, Maranduba Kuria, or Sulla, Uruva, Rathikadamurgati. Agave, Namainam, Kavanumahe, Pathakund, Nam Petukunda, Ratchipai, Nam Gilanta Bukhadabadi, and the one Namakan to Vaitarika, the Mahuman Rajit Sundarika, Nam Priyasapadu.
Deswegen, wir bekehrte Christen, wir müssen uns darauf acht geben, dass wir nicht auf diesen Abwegen kommen, dass wir nicht Prioritäten der irdischen Dinge in unserem Leben geben, sondern uns ganz und gar auf Gott verlassen.
So, முழுவதும் தேவனை மறந்து போன ஒரு வாழ்வு.
So, ein Leben vollkommen weg von Gott.
So, வேத சொல்லுது தேவனை மறந்த வாழ்வு உயிரோடு செத்து போன ஒரு வாழ்வு.
So, ein Leben ohne Gott ist ein Leben wie ein Toter, der lebendig ist.
ஆகவே தேவனை மறவாத ஒரு வாழ்வு நமக்கு அவசியம் தேவை பாருங்க.
So, deswegen müssen wir ein Leben führen, also mit Gott.
So, நன்மையோ தீமையோ கஷ்டமோ துன்பமோ நஷ்டமோ எந்த சூழ்நிலையும் நம்மை ரட்சித்த ஆண்டவரை வரவாதபடி நாம் ஆண்டவரோடு அன்பாக ஐக்கியமா இருக்க நம்ம ஒப்புக்கொடுப்போம்.
So egal welche Lebensumstände wir auch begegnen mögen, wir müssen ein Leben führen, das mit Gott angelehnt ist.
இந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய பார்வையில புத்திசாலி, ஆனா ஆண்டவருடைய பார்வையில மதிகேடனாக முட்டாளாக காணப்படுகிறார்.
Nun, seiner eigenen Meinung nach war der Kornbauer ein schlauer Mensch, also ein weiser Mensch, aber aus dem Ansichtspunkt von Gott war er ein Narr.
தேவனை மறந்து இந்த உலக காரியங்களில் நம்பிக்கை வைத்து மனம் போல வாழ்றவர்கள் தங்கள் பார்வைக்கு புத்திசாலிகளாக காணப்படலாம், ஆனா தேவ பார்வையில் அவர்கள் மதிகேடர்களாக காணப்படுகிறார்கள்.
Einige Menschen, die sich selber für klug halten, aber von Gott entfernt leben, mögen sich vielleicht selber für weise und klug halten, aber Gott sieht die als Narren.
அவர் 21 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் இராமல் தனக்காக பொக்கிஷங்களை சேகரிக்கிறவன் இப்படி இருக்கிறார்.
Deswegen sagt Jesus in Vers 21, so geht es dem, der sich Schätze sammelt und ist nicht reich bei Gott.
அவன் தன் வாழ்ந்த நாட்களிலே ஏதாவது தேவனுக்காக செய்யவனும் ஆண்டவருக்காக செய்யவனும் ஏதாவது கர்த்தருக்காக தேடணும் என்று எந்த ஒரு நோக்கம் அவனுக்குள் இருந்ததாக இருந்து இல்லை. ஆனா அவன் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் தான் சேர்க்கிறது, தான் கட்டுறது, தான் அனுபவிக்கிறது, இதையே அவன் சிந்தித்துக் கொண்டபடியால் ஆண்டவர் அவனை பார்த்து மதிகேடன் என்று அழைத்தார்.
Der reiche Kornbauer, der hatte keine Ziele, er wollte nicht das Reich Gottes bauen, sondern hatte nur selbst egoistische Ziele gehabt, er wollte nur sein Reichtum vermehren. Deswegen sagt Gott zu ihm, du
Narre.
So, wenn wir den irdischen Dingen Hab und Gut, Reichtum, Prioritäten geben, mehr als Gott, dann sind wir aus Gottes Augen Narre.
You know why? ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினார். உலகத்தில் இருக்கிற அனைத்து செல்வங்களையும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அதனால் அவனுக்கு என்ன லாபம் என்று ஆண்டவர்
இயேசுகிறார். Das ganze Welt oder die ganze alles gar das ganze Hab und Gut und Reichtum besitzt, aber seine eigene Seele verliert.
ஆகவே இந்த ஐஸ்வர்யன் விட்ட பெரிய தவறு என்னவென்றால், தன்னுடைய ஆத்மாவுக்கு ஈடாக ஆத்மாவுக்கு நம்பிக்கையாக தான் சேர்த்த தானியங்களையும் பொருட்களையும் நம்பிக்கொண்டிருந்தார். பாருங்க,
Der Fehler dieses Kornbauers war, der hat ganz und gar auf sein Reichtum verlassen. Der hat seine Seele oder die Hoffnung seiner Seele war das Reichtum, das Irdische.
So, ich bin da Brenda da ist oder der Bauer, der
So der zweite Reiche,
den 16. Adiharam,
Kapitel 16,
Luka 16. Adiharam,
Lukas Kapitel 16
und dem படிங்க முதலாம் இரண்டாம் வசனத்தை சீக்கிரம் படி.
Vers 1 2.
பின்னும் அவர் தம்முடைய சீடர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகி ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாக இருக்க கூடாது
என்றான்.
Er verschleudere ihm seinen Besitz. Und er ließ ihn rufen und sprach zu ihm, was höre ich da von dir? Gib Rechenschaft über deine Verwaltung, denn du kannst hinfort nicht Verwalter sein. So ein Reicher hat einen Verwalter.
So, இந்த உக்கிரானக்காரன் ஆண்டவருக்கும் உண்மை இல்ல, தன் எஜமானுக்கும் உண்மை இல்லாம இருந்திருக்கிறான்.
So, dieser Verwalter, der war nicht treu und ehrlich zu seinem Herrn und auch nicht vor Gott.
எஜமான் தன்னை நம்பி கொடுத்த உத்தரவாதத்துக்கு உண்மை இல்லாம இருந்து விட்டான்.
Der Verwalter, er war einfach nicht treu zu seinem Herrn.
So, தன் எஜமானுடைய பொருட்களை ஆஸ்திகளை அழிக்கிறவனாக காணப்பட்டிருக்கிறார்.
So, er hat seinen ganzen Besitz seines Herrn einfach verschleudert.
So, ஆஸ்திகளை பெருக்கிறவனாக அல்ல, ஆஸ்தியை அழிக்கிறவனாக காணப்பட்டிருக்கிறார்.
So, er war kein Verwalter, der das Reichtum vermehrt hatte, sondern das Reichtum verschleudert hatte.
So, ஆஸ்தியை அழிக்கிறவன் சொல்லி இங்க சொல்லப்பட்டு அழித்து போட்டான்னு சொல்லப்பட்டு அவன் கொண்டு போய் எஜமானுடைய ஆஸ்திகளை கொண்டு போய் கடல்ல கொட்ட இல்லை, அல்லது எண்ணெய் ஊத்தி கொளுத்த இல்லை. அவன் செய்த என்ன தெரியுமோ, என்ன செய்திருக்கான் தெரியுமோ, எஜமானுடைய ஆஸ்திகளை அவன் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறான், தன்னுடைய மனம் போல செலவழித்திருக்கிறான். சோ இது பஸ்டுக்கு செப்புக்கு போருக்கு பாருங்க.
So dieser Verwalter, er hatte nicht das Geld seines Herrn irgendwie verbrannt oder so mehr rausgeschmissen, sondern er hat sein Geld einfach nur missbraucht. Also das, was ihm anvertraut war, hat er einfach missbraucht
gehabt. So,
So, dieser reiche Mann, der hört jetzt davon zu dem, von dem Verwalter und der ruft diesen Verwalter zu sich und sagt, was höre ich da von dir? Dann passieren zwei Dinge. Der fragt ihn, was höre ich da von dir? Zweitens, gib Rechenschaft über deine Verwaltung und du kannst nicht mehr Verwalter sein.
So, dann kann man sagen, Manager Group Data Sunday Bo, Wondre, Inimen Ukrana Kana Kerakamudiad. Renavade, Kanakobu.
So zwei Dinge können wir hier sehen. Der reiche Mann fordert diesen Verwalter und sagt, du musst Rechenschaft ablegen und du kannst nicht mehr Verwalter sein.
Net war a manager.
Gestern war der Verwalter. Heute ist er ein Bettler.
Net war a manager, Indaki Pitchakar, Kutrukuda, Valamilla, Gurukrataka, Pitcherikal, Vakamarika, the NSA. Net war a Uyanta Padavila Grunda, Indrego, Kiravandavari.
So gestern war er noch ein Verwalter, er hatte Geld, der konnte alles machen, aber heute hat sich seine Lage sich verändert und jetzt ist er ein Bettler.
Within one or another Kulavur, Mandu, Walkel, Paranga Paranga.
So hier könnt ihr diese Veränderung sehen, das mit über einen Tag passiert war.
Namakirikur, Men Megalikuritanam, Permerikuda, Paranga, Yenandal, Anitum, Andavade, Anda, Control Kulikur, and Sati Dubinan.
Wir dürfen nicht über das, was uns gegeben ist, uns selber rühmen.
In a Kariman, they would have Pulikale. And the Ukrana Kanapati on the Chelsonar. In Ukrana Kanakurade.
So der reiche Mann sagte zu seinem Verwalter, du kannst nicht mehr Verwalter sein und lege Rechenschaft
ab. So
dieser Verwalter fängt an zu überlegen, denn er kennt keinen anderen Beruf, der kann nichts machen, er weiß nicht, wo er hin soll.
அதுக்கு பிற்பாடு இந்த உபை எப்படி போய்கொண்டிருக்கு அதனால சொல்ல வர காரியம் என்றுவதான் நன்றாக பண்ணிங்க நமக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார் எனக்கும் உங்களுக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார் நம்ம எஜமானுக்கு சொல்றேன் கேளுங்க நம்ம எஜமானுக்கு நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும்
So dieses Gleichnis, das geht natürlich unten, wird weiter fortgeführt. Was ich sagen möchte ist, wir haben auch einen Herrn, der da oben, wir müssen auch ihm einen Rechenschaft ablegen.
Every parents, they should be submit the accounts about their children. தங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் நான் சொல்றது நீங்க நம்பலாம் நம்பாத விடலாம் இட் இஸ் அப் டு யூ பட் ஐ நோ வாட் ஐ பிரீச் லிசன் டு மீ ப்ளீஸ் கேர்ஃபுல் பிள்ளைகள் கத்தரால விட சுதந்திரம் ஆனால் நம்ம பிள்ளைகளை நாம எப்படி வளர்த்தெடுத்திருக்கிறோம் இந்த உலகத்துல இந்த பொல்லாத உலகத்துல அவபுக்தி நிறைந்த இந்த உலகத்துல அஞ்ஞான இந்த உலகத்துல நம்ம பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்தோம் என்கின்ற ஒரு கணக்கு லிசன் டு மீ நீங்கள் நானும் எஜமானுக்கு ஒரு நாளைக்கு ஒப்பு கொடுத்தியாக
So wir Eltern oder beziehungsweise alle Eltern, wir müssen an Gott irgendwann mal eine Rechenschaft ablegen über unsere Kinder, wie wir unsere Kinder in dieser Welt voller Bosheit erzogen haben, wie wir sie in Gott geleitet haben.
Wie
ich bereits zuvor gesagt hatte, wir müssen schon von klein an, als wenn die Kinder klein sind, müssen wir schon die Worte des Herrn in denen sehen.
இந்த அவபக்தியான உலகத்திலே அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள கூடியதாக தேவோட வசனங்களை அவர்களை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது பாருங்க
Wir müssen den Kindern oder das ist in unserer Verantwortung, dass wir unseren Kindern die Worte Gottes beibringen und für sie beten.
பிள்ளைகளுக்காக அநேக பொருட்களையும் படங்களையும் நாம் சேர்த்து வைக்கிறோம் இது நமக்கு எவரும் போதிக்கிறது இல்லை இதை குறித்து நாம் பேசவும் வரையில்லை ஆனால் நான் சொல்ல வர காரணம் என்னவென்றால் பணமும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஐஸ்வர்யமும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இல்லை 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 என்பது
Es braucht uns niemand dafür zu predigen, um zu sagen, hey, ihr müsst für eure Kinder Geld zur Seite legen oder sparen oder sie zu einer guten Bildung führen. Nee, das braucht niemand uns zu sagen. Aber eins sage ich euch, Reichtum, Geld oder irgendwelche akademische Bildung oder was auch immer, das wird unsere Kinder nicht retten. So, der reiche Mann kommt plötzlich und fragt den Verwalter, ich habe dich eingesetzt als Verwalter, jetzt lege Rechenschaft ab.
So, da will er ein Nahlige Kanagopo Gottes sparen.
So, wir müssen eines Tages Rechenschaft ablegen.
Listen to me. இன்னைக்கு சிலர் தேவனுடைய கூடி ஊழியங்களை அற்புதமாக எண்ணலாம், சிலர் ஆண்டவருடைய ஊழியத்தை அலட்சியம் பண்ணலாம். ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, எனக்கு சேர்த்து தான் போதிக்கிறேன் கேளுங்க, காட் நோஸ் எவ்ரிதிங். நமக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் ஊழியங்களை குறித்து நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புக்கொண்டு சத்தியத்துப்படி கூட சொல்றப்பா.
Nicht nur unsere Familie, sondern auch unsere Dienste, die wir hier verrichten, auch darüber müssen wir eine Rechenschaft ablegen, denn es gibt Menschen, die verachten oder die gehen leichtfertig mit Diensten um. Aber da, deswegen müssen wir aufpassen und wir müssen eines Tages über unsere Dienste auch Rechenschaft ablegen vor Gott.
We are dealing with God now. It is God's business. இது பரலோக தேவனுக்கு மகாராஜாவுக்கு செய்கிற பணி. ஆகவே பரலோக தேவன் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஒரு நாளைக்கு எஜமா கணக்கு கேட்பாரு, அப்பொழுது நாம இந்த உலகத்துல எப்படி ஊழியம் செய்தோம், எப்படி அவருடைய பணிகளை நிறைவேற்றினோம், என்ன நோக்கத்தோடு அவருடைய பணிகளை நாம நிறைவேற்றினோம், எவைகளை செய்தோம், எவைகளை செய்யாமல் விட்டோம், எவைகளை எப்படி செய்தோம். God knows everything.
So eines Tages müssen wir halt Rechenschaft ablegen vor Gott, denn die Dienste, wir machen quasi Geschäft mit Gott und Gott hat uns als treu und ehrlich erachtet und hat uns diese Dienste anvertraut und er sieht in uns, wie wir mit diesem Dienst umgegangen sind, was unser Ziel war, während wir diesen Dienst verrichtet haben oder wie wir damit umgegangen sind und wie wir diesen Dienst auch vermehrt haben.
Yeah. ஒருவேளை சில ஊழியங்களை குறித்தோ ஊழியக்காரர்களை குறித்தோ சிலர் தங்களுக்கு ஏற்றபடி கதைக்கலாம், நிதானிக்கலாம், செய்யலாம். It can be so, can be, but God knows everything.
Es kann sein, dass wir während dieses Dienstes oder dass der eine Dienstbedienstete über den anderen redet oder was anderes auch oder klatscht, ratscht, was auch immer es mögen sein mag. Aber Gott sieht es und er wird uns halt nach Rechenschaft fragen.
நல்ல கவனிங்க. உலகம் தங்கள் உரிமைக்காக போராடுது. நல்ல விளையாடு. உலகம் தங்கள் உரிமைக்காக போராடுது, உண்ணாவிரதம் இருக்குது, வேண்டுமென்ற. ஆனால் உன்னதமான தேவனுடைய ஊழியர்களுக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அப்படி செய்யறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை பாருங்க.
So die Welt, wir kennen die Welt, die Welt kämpft gerade für ihr Recht, aber wir Kinder, Gott hat uns nicht dafür auserwählt.
நம்முடைய போராட்டங்கள் மாமிசத்துக்குரியவைகள் அல்ல, அல்ல, அல்ல.
Denn unser Kampf richtet sich nicht dem irdischen.
ஆகவே உலகத்தில் நடக்கிறது போல நாம ரியாக்ட் பண்ணிட கூடாது பாருங்க.
Deswegen dürfen wir nicht so reagieren wie die Leute in dieser Welt reagieren.
நமக்கு விளங்காத காரியங்களுக்கு எல்லாம் நாம் தலையிடுவது நமக்கு நன்மை இல்லை பாருங்க.
Wir sollten nicht in Dinge unsere Nase reinstecken, von denen wir nichts verstehen.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்யற ஊழியங்களை நமக்கு கொடுத்த பொறுப்பு, அழைப்பு, இவைகளை குறித்த ஒரு கணக்கு நாம ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கணும்.
Deswegen müssen wir vorsichtig sein, denn unsere Berufung, unser Dienst, den Gott uns anvertraut hat, müssen wir irgendwann mal Rechenschaft ablegen.
அது மாத்திரம் இல்ல, ரட்சிக்கப்பட்ட நாள் என்று கேளுங்க. Don't lose your mind here and there. நான் அடிக்கடி சொல்றது, நல்ல கவனிங்க. I know what I preach. பிள்ளைகளை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் மட்டுமல்ல, நான் உங்களை பயன்படுத்த I speak the truth. என்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டமோ அன்றில இருந்து நம் கண்களை இந்த உலகத்தில் மூணு நாள் வரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோம், என்னத்தை தேடினோம், எதற்கு முதலிடம் கொடுத்தோம், எப்படி வாழ்ந்தோம், நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும்.
Nicht nur um unsere Familie willen, sondern auch nicht um unseren Dienst willen, sondern auch um unser Leben willen. Also seitdem wir bekehrt worden sind, bis zu dem Tag, wo wir unsere Augen schließen werden, beziehungsweise sterben werden, wird Gott uns fragen, hey, was hast du getan, wie hast du gelebt, was war deine Priorität im Leben? Also darüber müssen wir auch eine Rechenschaft ablegen.
நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தின நாட்கள், வருஷங்கள், எத்தனை வயசோ எத்தனை வருஷங்களோ அவைகள் ஆண்டவருடைய டைரியில ஏறவே ஏறாது பாருங்க.
Nicht wie lange wir gelebt haben oder was wir gemacht haben, das zählt alles nicht bei Gott.
திரும்ப சொல்றேன், ரட்சிக்கப்படுறதுக்கு ஒருவேளை நாம 20 வயதுல ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அல்ல 25 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கோம் வைங்களேன், அந்த வருஷங்கள் ஆண்டவருடைய டைரியில ஏறவே ஏறாது பாருங்க.
Es kann sein, dass wir vielleicht mit 25 Jahren oder mit 26 Jahren bekehrt worden sind, aber bis die Zeit bis dahin, das wird er nicht halt anerkennen, sondern die Zeit danach.
ஆனா இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டமோ, அன்றைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளாகிறோம், நம்முடைய பேர்கள் பரலோகத்தில் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம், தேவனுடைய கண்கள் நம்மை கவனித்து பார்க்கிறது, எப்படி வாழ்கிறோம், எங்க போகிறோம், என்னத்தை தேடுகிறோம், எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம். God knows everything and everything.
Aber ab diesem Zeitpunkt, wo wir wirklich bekehrt worden sind und Jesus als unseren Retter angenommen haben, wird Gott uns halt immer zuschauen. Er ist sehr vorsichtig und schaut auf uns herab und guckt, wo gehen wir hin, was machen wir, was sind unsere Herzen, also wovon ist unser Herz voll.
Stotram. எப்படி இருந்துட்டு நம்ம கட்டுப்படி பரலோகத்துக்கு போறதுக்கு அல்ல, தேசத்துக்கு தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நாம நடவடிக்கணுமே. அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனோட கூட வருதுன்றாரு. அன்றாடம் ஆண்டவர் இயேசுவோட வாழணுமே, அன்றாடம் அவர் தேடணுமே. முதலாவது தேவனோட ராஜ்யத்தோட நீதியை தேடணுமே. இது என்னவோ தேவ பிள்ளைகளுக்கு அழகு. இஸ்ரவேலே உன் கூடாரங்களும் யாக்கோபே உன் வாசத்தலங்களும் எவ்வளவு அழகாக இருக்கு. அவைகள் பரவி போற ஆறுகளைப் போலும், கத்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலும் இருக்கிறது என்றார்சி. இந்த கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, கட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி வாழ்கிறோம் என்று கத்தருடைய கண்கள் கவனித்து பார்த்துக் கொண்டிருக்க சத்தியத்தபடியே நான் உங்களை சொல்றேன்.
Und jetzt können wir nicht einfach so leben und einfach unsere Augen schließen, sondern wir müssen in Aktion treten. Wir müssen das Reich Gottes aufbauen. Das ist unser Ziel, das Gott uns gegeben hat, sein Reich aufzubauen, in Aktion zu treten, in Taten umzuschreiten. Und deswegen hat uns Gott dafür uns auch ausgewählt. Das, darüber sollten wir uns im Klaren sein.
Abraham und der Viswasil Takapani nam Arivame, 75 Vaidila Devanamani Sandhidare, அன்றிலே இருந்து அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் பைபிள் இருக்குது. அதுக்கு முதல் அவன் எப்படி இருந்தான் என்பதை குறித்து பிரச்சனை இல்லை, அது ஆண்டோட கணக்கில் இருக்கிறார். ஆனா அவன் மறிக்கும் வரை அவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி இருந்தான், எப்படி வாழ்ந்தான், என்ன செய்தான், அனைத்தும் பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஆண்டோட புத்தகத்துல அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க,
beginning from Vater Abraham mit 75 Jahren begegnet Gott ihm und sagt und bringt ihn aus seiner Familie raus. Ab diesem Zeitpunkt können wir alles sehen, was Abraham durchmacht. Aber davor, was bis zu diesem Zeitpunkt, also bis 75 Jahre, was da passiert war, das weiß keiner.
Galiläa கடரோரத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த சகோதரர் பேதுரும் அந்திரேயாம், என்னை பின்பற்றுங்கள், மனுஷர்களை பிடிகளாக மாற்றுவேன், உங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் இடத்துல இருக்கு, உங்களை தேடி தான் நான் வந்திருக்கிறேன். அவ்வளவுதான், எல்லாத்தையும் விட்டார்கள், பின்னாலே போனாங்க. ஆண்டுல இருந்து அவருடைய சரித்திரம் அவர்கள் மறிக்கும் வரைக்கும் பைபிள் இருக்குது.
So am Ufer standen Petrus und Andreas und plötzlich kommt Jesus und sagt, Ich mache euch zu jemanden, die Menschen fischen. Ja. Deswegen, seit dem Zeitpunkt kann man deren ganze Geschichte, die ganze Historie verfolgen. Aber das davor war, das kann niemand sagen.
அவர் நம்மை ரட்சிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டாரு. மேற்குக்கும் கிழக்குக்கும் உள்ள தூரம் எவ்வளவோ இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க அவ்வளவாக நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் தூரம் எரிந்து விட்டார் என்று வேதம் சொல்றது.
பாரு, es gibt kein Kriterium für die Vergebung von Gott. Wenn er sieht, wenn er uns bekehrt, dann sind all unsere Sünden in dem Moment auch vergeben. Was bis zu diesem Zeitpunkt war, das ist nicht mehr relevant, denn was danach kommt, das ist richtig.
So, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் முன்பு வாழ்ந்த அதே பழைய வாழ்க்கை நாம வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தார். Listen to me, please. Listen to me. Listen to me, please. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் அன்றைக்கு வாழ்ந்த அதே பழைய வாழ்க்கை நாம வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தார். விட்டு வந்த ஆண்டவர் விரும்பாத அருவறுப்பான காரியங்களில பங்கெடுப்போமாக இருந்தார். தேவனை எப்படி நம்ம பிரியப்படுத்துறது? நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும் இல்லையா?
Wenn wir sogar nach der Bekehrung immer noch so leben, wie wir vorher gelebt haben, wenn wir immer noch teilhaben an dieser boshaften Welt und an der Sünde, dann kommen wir nicht in das Reich Gottes und wir müssen irgendwann mal Rechenschaft ablegen vor Gott. Darüber sollten wir im Klaren sein.
2.
Korinther, Kapitel 10, Vers 11.
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
இதுவரை நான் சொன்ன காரியங்களுக்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்குது. நல்லா கவனிங்க, இது ரட்சிக்கப்பட்ட சபையில் இருக்கிற பிள்ளைகள் எழுதப்பட்டு, அவனவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவோம், கிறிஸ்து நியாயத்திற்கு முன்பாக நிற்போம் என்று இந்த வேத பத்தம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. பாருங்க,
கபிட்டல் 5 Vers 10, denn wir müssen alle offenbar werden vor dem Richterstuhl Christi, damit jeder seinen Lohn empfange für das, was er getan hat bei Lebzeiten, es sei gut oder böse.
ரோமர் 14 அதிகாரம் சீக்கிரம் பாருங்க, ரோமர் 14 அதிகாரம் 10 ல இருந்து 12 வரைக்கும் படிக்கோங்க.
ரோமர் கபிட்டல் 14,
ரோமர் 14 அதிகாரம் 10 ல இருந்து 12 வரைக்கும் திருப்பி கொள்ளுங்க எல்லாரும்.
இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே, அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என் தேவனை அறிக்க வேண்டும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது.
ஆதலால்
நம்மில் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான்.
திரும்ப படிங்க பன்னெண்டாம்.
ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு
கணக்கொப்புவிப்பான். Oder du, was verachtest du deinen Bruder? Wir werden alle vor den Richterstuhl Gottes gestellt werden. Denn es steht geschrieben, Jesaja 45, 23, so wahr ich lebe, spricht der Herr, mir sollen sich alle Knie beugen und alle Zungen sollen Gott bekennen. So wird nun jeder von uns für sich selbst Gott Rechenschaft geben.
So, dann der Gabriel, da oberwurm, nammai kuritit nam, andover jesuke,
So, deswegen achtet, wir müssen auch über uns selbst Rechenschaft bei Gott ablegen.
அவங்க செய்யற கிரியல இவங்க தலை தலை தலைப்பை பிடிச்சிட்டு மேல போறதுக்கு யோசிக்கிறாங்க எனக்கு தெரியல. பட் ஐ டெல் யூ தி ட்ரூத், நல்லா சொல்ற கேளுங்க. அவனவன் தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருவர் நாம் கிறிஸ்துவ நியாயத்துக்கு கணக்கொப்புகிறோம்.
Vor dem Richterstuhl Gottes können wir nicht Rechenschaft über. Der Ehemann kann nicht über seine Ehefrau Rechenschaft ablegen und die Ehefrau nicht über ihren Ehemann. Ja. Das geht nicht. Wir sind auf uns selbst gestellt, wir müssen für uns selbst Rechenschaft ablegen bei Gott.
Denn
wir sind alle durch Christus entstanden.
So, உண்டாக்கப்பட்ட பொருள் மேலே உண்டாக்கினவருக்கு அதிகாரம் உண்டு என்று நான் சொல்லாமலே நீங்க புரிந்து கொள்வீங்க. எனக்கு சொன்னாலும் புரியாது.
Denn es ist natürlich klar, dass der Schöpfer Macht über uns hat, über sein Geschöpf.
So, நாம் எல்லோரும் தேவனாலே உண்டாக்கப்பட்டவர்கள்.
So, wir sind alle durch Christus entstanden.
தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்.
Wir sind sein Ebenbild.
தேவனுடைய ஜீவ சுவாசம் நமக்குள்ளே இருக்கு.
Sein Odem, sein Atem fließt in uns.
அவரது எடுக்க இந்த சரீரம் மாண்டு போகிறது.
Wenn er es zurücknimmt, dann fallen wir um.
அவர் கொடுத்த ஆத்மா அவரிடத்தில் நியாயத்தீர்ப்புக்கு போகிறது.
Seine Seele geht wieder vor seinen Richterstuhl.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேறொரு சரீரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்.
Und Gott gibt uns einen anderen Leib.
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னார்.
Und meines Vaters gibt es sehr viele Wohnungen.
So, நமக்காக ஒரு மகிமையான வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு.
Und er bereitet uns diese Wohnungen vor.
பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல.
Er ist kein Mensch zu lügen.
மனமார அவர் மனுபுத்திரன் அல்ல.
Er ist kein Mensch, damit er sich ändert.
சொல்லியும் செய்யாதிருப்பாரோ.
Denn wenn er es gesagt hat, dann hält er sich auch daran.
புடி வசனித்து நிறைவேற்றிருப்பார். நிறைவேற்றாதிருப்பார். மனுஷன் தான் சொல்லுவான், சொல்லிட்டு செய்ய விடுவான். ஆனா ஆண்டவரோ வார்த்தையில உண்மை உள்ளவர். ஆகவேதான் பைபிள் சொல்லுது, யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில், ஒருவன் சொல் தவறாதவனா இருந்தா அவன் பூரண புருஷனாக இருக்கிறார்.
Deswegen müssen wir im Klaren sein, dass Gott treu zu seinem eigenen Wort ist. Das heißt, er ist kein Mensch, er ist kein Mensch zu lügen, er ist doch kein Mensch, der sich ständig ändert. Er ist einfach Gott, er ist treu, der ist hundertprozentig treu.
A perfect person. ஒருவன் சொல் தவறாதவன் இருந்தால் அவன் பூர்ண புருஷன். அப்ப இயேசு பலப்பிரசங்கத்தில் என்ன சொல்ல தெரியுமோ, உங்கள் பிதா பூரண சத்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராக
இறங்க. In Jakob, wenn einer sein Wort hält, wenn er treu zu seinem Wort ist, der ist vollkommen.
Deswegen
denkt daran, wir müssen alle über uns selbst bei Gott Rechenschaft ablegen.
அதுபோல ஒரு நாள் திடீரென நாம இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லது ஒரு நாள் திடீரென ஆண்டவரே இந்த பூமிக்கு வரலாம். ஒப்பு
கொடுக்கிறேன். Und plötzlich kam dieser reiche Herr und wollte Rechenschaft abgelegt haben. Und dann war es natürlich vorbei. Und genauso wird es auch bei uns sein, dass Gott einmal plötzlich da sein wird und dann fragt er nach Rechenschaft.
ஒருவேளை நான் சொல்லுகிற கூட கஷ்ட காரியங்களை உங்களோட மனதில் நீங்க ரிஜெக்ட் பண்ணலாம். பட் ஐ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இன் மை லைஃப். சத்தியத்தை பேச வேண்டியது என்ன கடமை. நான் போதிக்கிற காரியங்களுக்கு நான் அதிகம் பயப்படுறேன். அது தேவன் அறிவு. அதை இந்த தலைமையில் விழுந்த கடமை. தயவு செய்து விளைய கொடுங்க. நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் இயேசுக்கிறார்.
Es mag sein, dass der ein oder andere vielleicht im Herzen meine Worte hier ablehnt, aber das liegt in meiner Verantwortung, dass ich diese Worte von Gott euch übergebe. Und deswegen denkt daran, wir müssen Gott Rechenschaft ablegen bei uns selbst.
ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் இளையரப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பேர் கொண்டு ஒரு சரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளாலே தன் பசிய ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு அந்த சரித்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய்விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான்.
Lukas Kapitel 16, Abvers 19. Es war aber ein reicher Mann, der kleidete sich in Purpur und kostbares Leinen und lebte alle Tage herrlich und in Freuden. Es war aber ein Armer mit Namen Lazarus, der lag vor seiner Tür voll von Geschwüren und begehrte sich zu sättigen mit dem, was von des reichen Tisch fiel. Dazu kamen auch die Hunde und leckten seine Geschwüre. Es begab sich aber, dass der Arme starb, und er wurde von den Engeln getragen in Abrahams Schoß. Der Reiche aber starb auch und wurde begraben. Als er nun in der Hölle war, hob er seine Augen auf in seiner Qual und sah Abraham von Ferne und Lazarus in seinem Schoß. Und er rief: Vater Abraham, erbarme dich meiner und sende Lazarus, damit er die Spitze seines Fingers ins Wasser tauche und mir die Zunge kühle, denn ich leide Pein in diesen Flammen. Abraham aber sprach: Gedenke, Sohn, dass du dein Gutes empfangen hast in deinem Leben. Lazarus dagegen hat Böses empfangen. Nun wird er hier getröstet und du wirst gepeinigt. Und überdies besteht zwischen uns und euch eine große Kluft, dass niemand, der von hier zu euch hinüber will, dorthin kommen kann und auch niemand von dort zu uns herüber.
So, ich gehe Montag da ist von der Gurte nach Bargerow.
Hier können wir den dritten Reichen sehen.
So,
sein Leben ist ähnlich wie des ersten reichen Mannes, den wir gesehen haben. Gott gibt nur eine Möglichkeit zu leben auf dieser Erde. Es gibt keine Wiedergeburt. Ein Mensch lebt nur einmal auf dieser Erde.
Hebräer 9. அதிகாரம் 27. வசனம் சொல்றது, மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
Es ist festgelegt von Gott, dass ein Mensch einmal stirbt und danach vor den Richterstuhl Gottes steht. Das ist von
ஒரே ஒரு வாழ்வு மனுஷனுக்கு தேவனால் அருளப்படுகிறது.
Das ist von Gott festgelegt, dass es nur ein Leben gibt.
அவன் வாழ வேண்டிய காலம் தேவனால் நிர்ணயிக்கப்படுகிறது.
Das Leben oder seine Lebzeiten sind fest definiert.
So, இந்த ஐஸ்வர்யவனுக்கும் தேவன் ஒரு வாழ்க்கை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ற காலத்தை நிர்ணயித்து வைத்தார். பாருங்க,
Gott hat auch diesen reichen Mann hier seine Lebzeiten oder seinen Werdegang festgelegt von diesem reichen Mann.
அனுதினமும் சம்பிரமமாக வாழ்ந்தான்னு சொல்லப்படுறது.
Er lebte Tag für Tag herrlich und in Freude.
ஒரு குறைவில்லை. இன்றைக்கு மட்டன் என்றா மட்டன், இன்றைக்கு சிக்கன் என்றா சிக்கன், இன்றைக்கு பொரியானி என்றா பொரியானி. வட்டவர் அவன் என்னத்தை விரும்பினானோ அதையெல்லாம் மனப்பூர்வமாய் சாப்பிட்டான், மனம் போனபடி உடுத்தினான். அவன் தன் மனதிலே விரும்பின எல்லாவற்றையும் நிறைவேற்றான். அவன் சொல்றது அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்தான், மனம் விரும்பினபடி வாழ்ந்தான். பாருங்க,
in diesem reichen Mann, der lebte Tag für Tag herrlich und in Freude, dem mangelte es an gar nichts.
மனம் விரும்பினபடி இந்த உலகத்தில் வாழ்ந்தான். நன்றாய் கவனிங்க, என்ன நடக்கிறது? இதை நேரம் போடுபடி ஆழமான ஒரு காரியம். நன்றாய் கவனிங்க, நித்தியத்தில், அதாவது ஒரு மரணத்துக்கு பிற்பாடு, ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவனுக்கு நடக்கிறது என்ன என்பதை ஆண்டவர் இயேசு திட்டம் தெளிவாக இந்த பகுதியில் சொல்றதை நாம பார்க்க
முடியாது.
நித்தியத்தை குறித்து வேதம் ஏதோ சமாளிக்கல. பாருங்க, மனுஷனுடைய மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்குது என்பதை குறித்த தெளிவான சத்தியத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
Das Leben nach dem Tod, das ist keine Ausrede, was in der Bibel steht, sondern Jesus sagt es klipp und klar, was nach dem Tod sein wird.
ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த பூமிக்கு மாத்திரமல்ல, பரலோகத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். பாருங்க, நித்தியத்துக்கும் தேவனாக இருக்கிறார். பாருங்க,
denn der Gott, den wir preisen, der ist nicht nur für die Erde, der unser Gott, sondern auch für den Himmel.
So, தனக்கு கொடுத்த வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்து முடிதான். பாருங்க,
so dieser reiche Mann lebte, wie sein Herz es nur begehrte.
தன் வீட்டிலே அந்த டைனிங் டேபிளுக்குள்ளே கீழே கிடந்த அந்த ஏழை மனிதனை மறந்து போயிட்டான். பாருங்க,
denn er vergaß den Lazarus, den Armen, der unter seinem Tisch lag.
அவனுக்கு எல்லாம் இருந்தது, அவன் விரும்பினதெல்லாம் சாப்பிட்டான், அவனுக்கு குறைவில்லை. ஏராளம் வேலைக்காரன் இருந்தாரு, நல்ல வீடு இருந்தது, பங்களா இருந்தது. ஆனால்
ஒரு ஏழை அவனுடைய சாப்பாட்டு அந்த தேசியில கீழே கிடக்கிறார், நாயோடு நாயா கிடக்கிறார், பருக்களை வந்து நாய்கள் நக்குது. அந்த ஏழை மனுஷனுக்கு ஃப்ரெண்டெல்லாம் நாய் தான் பாருங்க. ஆனா எத்தனை நாள் அப்படி கிடந்தான தெரியா, ஒரு நாளாவது அந்த ஏழைக்கு இறங்கி அவனை கவனித்ததாக வேதத்தை நம்ம பார்க்க முடியல. பாருங்களேன்,
dieser reiche Mann, der hat alles, was sein Herz begehrte, er aß, er trank, der tat alles, was sein Herz nur begehren konnte, aber hat zu derselben Zeit den armen Lazarus, den armen Mann, der vor seiner Tür lag, einfach vergessen. Denn von diesem armen Mann sehen, können wir lesen, dass die Hunde seine Geschwüre abgeleckt haben. Ja. Die Hunde waren quasi seine Freunde. Denn die Bibel sagt, unser Gott, den wir preisen, er ist ein Gott der Elenden. Denn in der Bibel steht nicht nirgendwo geschrieben, dass Gott der Gott der Reichen ist.
நாம் ஆராதிக்கிற தேவன் ஐசூரியவான்களின் தேவன் என்று சொல்லப்படல, அவர் ஏழைகளின் தேவன் என்று
சொல்லப்படுகிறார்.
அவனுக்கு தாராளமான சந்தர்ப்பம் கிடைத்தது தன் வீட்டிலே கிடைக்கிற அந்த ஏழைக்கு உதவி செய்யறதுக்கு, ஆனால் அவனோ அதை செய்யாமல்
விட்டுவிட்டான்.
செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டார்.
Das, was tun sollte, hat es nicht getan.
தருணத்தை வாய்ப்பையும் தப்ப விட்டுவிட்டா பாரு.
Die Möglichkeit, diese Umstände einfach verpasst.
தேவ கண்களை அதை கவனித்து பார்க்குது.
Aber Gott hat es natürlich gesehen.
என்ன நடக்கிறது?
Was passiert?
ஒரு நாள் திடீரென ஐஸ்வர்யவான் மறைந்து போயிட்டான்.
Eines Tages, der reiche Mann stirbt.
ஒரு நாள் அந்த ஏழை லாசரு மறைந்து போயிட்டான்.
Und eines Tages, der Lazarus stirbt auch, der Arme.
இப்போ நான் யோசித்து பார்க்கிறேன், கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த மனுஷன் ஐஸ்வர்யமாக வாழ்ந்தானே, ஆடம்பரமாக வாழ்ந்தானே, அவனுக்கு ஒரு குறைவில்லாம இருந்தானே, ஆனால் அவனை மரணத்தில் இருந்து அழிவில் இருந்து ஆக்கினி தீர்ப்பில் இருந்து அவனுடைய செல்வமோ அவனுடைய ஆஸ்தியோ அந்தஸ்தோ அவனை காப்பாற்ற முடியலையே. அவன் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் அம்போண்டு விட்டு டைனிங் டேபிள்களையும் அம்போண்டு விட்டுட்டு சாப்பாட்டு மேசையும் அப்படியே விட்டுட்டு ஒரு நாள் ஐயா
So gelobt sei der Herr, denn ich bemerkte oder ich dachte darüber nach, dieser reiche Mann, der hatte alles, was sein Herz so begehrte, ihm mangelte es an gar nichts, der lebte Tag für Tag herrlich und in Freuden, aber eines Tages, er ist gestorben und was passiert, ihm konnte sein Hab und Gut, sein Reichtum, nichts konnte ihn vor diesem Fegefeuer, vor der Hölle retten.
ஆஸ்தி இருக்குது, அனுபவிக்க ஆள் இல்லை. நல்லா கவனிங்க. அதே போல ஏழை அந்த லாசரும் ஒரு நாள் மறைந்து போய்விட்டான்.
Genauso ist auch Lazarus, der arme Mann, gestorben.
சரி, இப்ப நித்தியத்தை குறித்த காரியத்துக்குள்ள கத்தர் வர்றார். நன்றா கவனிங்க. இன்னைக்கு சில விசுவாசிகளுக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. இந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் கிறிஸ்து இயேசுவனால உண்டு என்பது நாம் உறுதியாக விசுவாசிக்கணும். பாருங்க,
denn es gibt einige Menschen, die glauben nicht an das ewige Leben nach dem Tod, aber wir Kinder Gottes, die hier sitzen, uns darf es nicht an diesem Wissen mangeln, denn wir sollten im Klaren sein, dass dieses Leben existiert.
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் வாழுவன் என்று முழங்கினாரே இயேசு. இப்படிப்பட்ட வார்த்தை இந்த உலகத்துல எந்த மேதையோ எந்த மேதாவியோ எந்த ஒரு மனிதனும் பேசினதும் இல்லை, இனிமேல் பேச போறது இல்லையும். பாருங்க, சரித்திரத்தில் பார்க்கும்
போது Er wird leben, auch wenn er stirbt.
அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லி யோவான் சொல்கிறான் இயேசுவை குறித்து.
Denn das Leben war in Jesus und er war das Licht für die Menschen.
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் எவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் என்றார் இயேசு கிறிஸ்து.
Ich bin der Weg und die Wahrheit und nur durch mich kommt man zum Vater, sagte Jesus.
கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது.
Der Christus angehört, der hat Leben, aber wer nicht Christus angehört, der hat kein Leben.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் முறித்தாலும் அவர்கள் தேவனோடு தேவனுடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் தேவாதி தேவனோடு நேரடி தேவ பிரசனத்தில் என்றென்றைக்கும் வாழுவார்கள். அவர்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று சத்தியத்தை முடி நான் உங்களுக்கு
போனேன். Kinder Gottes, auch wenn wir sterben, wenn Christus leben, werden wir nach dem Tod mit Christus im Himmel sein und das ewige Leben erlangen. Das sage ich euch.
இந்த நம்பிக்கை நமக்குள்ள இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்குது பாருங்க.
Aber wenn wir daran nicht glauben, dann mangelt das uns irgendetwas an dem Glauben.
இந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாவிட்டால் பிசாசு ஏதோ விதத்துல நம்முடைய விசுவாசத்துல சூறையாடுறா பாருங்க.
Wenn wir diesen Glauben nicht tragen, dann haben wir irgendein Problem in unserem Glauben.
உலகம் பல்வேறு காரியங்களை காட்டி நமக்கு சொல்லி அவைகள் நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை விழுங்க பாக்குறது we have to keep நாம கவனமாக இருக்கணும்.
Wir müssen darauf acht geben, dass diese irdischen Dinge uns nicht irgendwie unserem Glauben belasten.
நாம் உலகத்தின் பிள்ளைகள் அல்ல, உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்.
Wir gehören nicht dieser Welt an, sondern wir gehören Gott.
அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு, முடிவில்லாத
வாழ்வு. ரெண்டு
பேரும் மறைஞ்சு
போய்தாங்க.
ஒன்று நிச்சயம், ஐஸ்வர்யவான் ஒரு நாளைக்கு சாகத்தான் போறான்.
So eins ist klar, auch der reiche Mann wird eines Tages sterben.
படிச்ச பட்டதாரி ஒரு நாளைக்கு சாகத்தான் போறான்.
Auch der größte gebildete Mann wird eines Tages sterben.
பெரிய அரசியல்வாதி ஒரு நாளைக்கு சாகத்தான்
போறான். Auch der größte Politiker wird irgendwann mal sterben.
ஒரு நாளைக்கு சாகத்தான் போறான்.
Alle werden eines Tages mal sterben.
ஒருவரும் இந்த உலகத்தை நீடித்து இருக்க போறது.
Keiner wird ewig leben auf dieser Erde.
எல்லாரும் தன்னை படைச்ச தேவனிடத்தில் போய்தான்.
Alle müssen zurück zu ihrem Schöpfer.
Aber விசுவாசிகளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது.
Auch die Ungläubigen haben einen Zeitpunkt, wo sie ihr Recht ablegen müssen.
அதை குறித்து இப்ப நான் சொல்ல விரும்பல.
Aber darüber möchte ich jetzt nicht reden.
ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க.
So, beide sind gestorben.
அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது? நம்ம ஆண்டவர் அதை தெளிவாக சொல்றாரு.
Was passiert danach? Unser Jesus Christus sagt es genau.
So, படித்த பிற்பாடு எங்க அவர் ஐசூரன் எங்க போறான்? அவன் பாதாளத்துல கிடந்து வேதனைப்படுறான் பாரு.
So nach dem Tod, wo geht der reiche Mann hin? Er geht in die Hölle und leidet Qualen.
இங்க பாருங்க, இது ஏசிஞ்ச கதை வரல வரல, நல்ல விளைவுகள். இது கதை இல்ல, கற்பனை இல்ல. இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். நல்ல விளைவுகள்.
Jesus erzählt keine Geschichten hier, sondern das ist reine Wahrheit.
So, in Aishwaryavan enga kedakra paadalathile kidandu vedane padugira.
So, wo ist dieser reiche Mann? Der ist in der Hölle und leidet Qualen.
Karanam enna? Thanna padacha devanaiyum marandhan, தன் கால் கால்களின் கீழே கிடந்த ஏழையை மறந்தான், தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இழந்தான், இப்ப பாதாளத்திலிருந்து வேதனைப்படுறான்.
Was ist der Grund dafür? Der hat seinen Gott vergessen, er hat den elenden Lazarus vergessen und er hat sein Leben hat er in Saus und Braus gelebt.
நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த மனுஷன் 80 வயது வாழ்ந்திருக்கான், அல்ல 100 வருஷம் வாழ்ந்திருக்கான்னு வைங்களேன் ஒரு கதைக்கு. ஆனா நித்தியமோ அது எவர்லாஸ்டிங், அது முடிவே இல்லாதது. சோ அந்த நித்திய அக்னிக்குள்ள, அந்த பாதாளத்துல தான் இனிமே அவன் காலா காலமா யுகம் யுகமாக அங்கதானே கிடைக்க போறான். அது இனி அவனுக்கு விமோசனம் இல்ல பாருங்க. அதனால கூப்பிடறாங்க கீழே கிடந்து, ஐயோ அனுப்பு, லாசருவ அனுப்பு.
Angenommen, dieser reiche Mann lebte vielleicht 80 Jahre oder 100 Jahre, aber das Leben nach dem Tod, das ist ein ewiges Leben, da gibt es kein Entrinnen mehr. Das wird einfach andauern, es gibt kein Ende in sich. Als er in Saus und Braus im Reichtum gelebt hatte, brauchte der Lazarus nicht. Aber jetzt leidet er Qual in der Hölle und jetzt braucht er auf einmal Lazarus. So, ich leide Qual.
Abraham,
Vater Abraham schickt Lazarus.
இன்னும் எனக்கு 5 சகோதரர் இருக்காங்க, ஐயோ இந்த வேதனை உள்ள பகுதிக்கு அவங்க வந்துடக்கூடாது, அவரை அனுப்ப முடியிருக்கிறேன்.
Und der bittet Abraham dazu, Lazarus einmal zu seinen 5 Brüdern zu schicken, denn die sollen auch nicht hier hinkommen.
பூமியில தனக்கு கொடுத்த காலத்தை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இப்ப எல்லாம் கவனிங்க. பாதாளத்துல கிடந்தா யோசிக்கிற, ஐயோ எனக்கு இன்னும் 5 பேர் இருக்கு, அவங்களும் என்ன மாதிரி வாழ்றாங்களே, அவங்களும் இங்க வர போறாங்களே, யாராவது ஒரு சுவிசேஷம் போகக்கூடாதா, யாராவது ஒரு மிஷினரி போகக்கூடாதா, யாராவது ஒரு தேவட புள்ள போய் சொல்ல மாட்டாங்களா இந்த சுவிசேஷத்தை? அவரு உள்ள அங்க கிடந்துதான் அங்கலாக்கிட்டு பாருங்க.
சோ இன் திஸ் மொமெண்ட் அஸ் இன் எ ஹெல் ஆஃப் ஆம் bittet der macht sich Sorgen um seine Brüder, denn die er bittet Abraham, jemanden zu schicken oder einen Missionar oder einen Bediensteten, der seine Brüder davor bewahrt, in die Hölle zu fahren. Und da leidet der Qual oder macht sich Sorgen.
சபாதாரத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கையுடைய பாதங்கள் மலைகள் மேல எவ்வளவு அழகா இருக்குது என்றார் ஆண்டவர். பொதுவாக மனுஷர் முகத்தை தான் பார்த்து அழக ரசிப்பாங்க, அவர் ருசிக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மிஷனரிமாருடைய பாதங்கள், என் சுவிசேஷத்தை சுமந்து போகிற தேவ ஊழியருடைய பாதங்கள், what a beautiful, அவைகள் என் பார்வையில எவ்வளவு அழகாக, பாவங்களின் அழகை ரசிக்கிற நாம் தேவாதி தேவனுக்கு
மகிழ்ந்துள்ளார். Die Füße eines Missionars, die seine Worte tragen oder zu den Menschen bringen, die sind wunderschön, sagte er. Das ist Gott ist der Einzige, der so etwas gesagt hat.
Nagangala alagupaduthukira enna
Heutzutage kennen wir ja sehr viele Nagelstudien.
எவ்வளவு காசு செலுத்தி கால்நகங்களை அழகுபடுத்தி அதுக்கு வர்ணம் தீட்டி அப்பப்பப்ப எப்படியாவது ஜனங்களோட கண்களில் மற்றவங்களோட கண்களில் அழகாக இருக்கணும் மட்டும் அதை குறை சொல்லுவாங்க வரும்ப அதை சொல்ல டோன்ட் திங்க் லைக் தட் நான் சொல்ல வர காரியம் என்ன அதையெல்லாம் ரசிக்கல இங்க பாருங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுமக்கிற பாதங்களுக்கு பாருங்க
So, wir bemühen uns manchmal mit unseren Füßen oder mit gehen zur Nagelstudie und bemühen uns darum, dass wir schön aussehen vor anderen Menschen. Aber was ich sagen möchte, Gott sieht aber was anderes. Er findet was ganz anderes schön, sondern seine, die Füße eines Missionars, die seine Worte hintragen zu den anderen Menschen. So, der Reiche ist in der Hölle und leidet Qual. Aber der Lazarus, der ist auf dem Schoß von Abraham. So, seine Zeiten der Leiden sind vorbei. Was können wir aus dem Leben von Lazarus lernen? Auch wenn Hunde seine Geschwüre beleckt haben oder ihm sehr viel mangelte, er als Armer lebte, er hat niemals seinen Glauben an Gott verloren. Deswegen wurde er zum Stammvater Abraham auf den Schoß gelegt. Meine Lieben, was sehen wir hier? Wann passiert das Ganze nach dem Tod? Der Reiche ist in der Hölle und Lazarus, der Arme, der ist im Paradies.
So, zwei Gedanken nichts. Und der Narakam, und der Devadarajya, Parlokarajya. Rendata udatiku, ovoruvar namu poita nagalupari.
Zwei Dinge sind sicher. Es gibt einmal die Hölle und einmal den Himmel, so das Paradies. Ich weiß nicht, wie lange er als reicher Mann auf dieser Erde verweilt hat, aber für die Ewigkeit ist er nun in der Hölle. Lass uns schnell aufschlagen, Lukas Kapitel 18.
Ab Vers 18. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்டபொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார்.
Guter Meister, was muss ich tun, damit ich das ewige Leben ererbe? Jesus aber sprach zu ihm, was nennst du mich gut? Niemand ist gut als Gott allein. Du kennst die Gebote, du sollst nicht ehebrechen, du sollst nicht töten, du sollst nicht stehlen, du sollst nicht falsches Zeugnis reden, du sollst deinen Vater und deine Mutter ehren. Er aber sprach, das habe ich alles gehalten von Jugend auf. Als Jesus das hörte, sprach er zu ihm, es fehlt dir aber noch eines, verkaufe alles, was du hast und gib's den Armen. So wirst du einen Schatz im Himmel haben und komm und folge mir nach. Als er aber das hörte, wurde er traurig, denn er war sehr reich. Als aber Jesus sah, dass er traurig geworden war, sprach er, wie schwer kommen die Reichen in das Reich Gottes, denn es ist leichter, dass ein Kamel durch ein Nadelöhr gehe, als dass ein Reicher in das Reich Gottes komme. Da sprachen die, das hörten, wer kann denn selig werden? Er aber sprach, was bei den Menschen unmöglich ist, das ist bei Gott möglich.
So, இங்க ஒரு நாலாவது ஐஸ்வர்யம் லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கிறோம்.
சோ இவனை குறித்து மற்ற சுவிசேஷங்களை பார்க்கும் பொழுது இவன் ஒரு வாலிப பிராயத்தில் வாலிபனாக ஆண்டவர் இயேசுவை தேடி
வந்திருக்கான்.
சோ சரியான நேரத்தில் சரியான நபர் தேடி
வந்திருக்கிறான்.
வாலிப வயதில் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்திருக்கிறார்.
சோ இந்த seiner jugendlichen Alter kam er direkt auf Jesus zu.
சரியான நேரத்தில் வந்தா, சரியான நபரிடத்தில் வந்தா, சரியான கேள்வியை கேட்டான் பாரு.
Er kam zum rechten Zeitpunkt zu der rechten Person und fragte auch die richtige Frage.
அவர் கேட்ட கேள்வி என்ன? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது எப்படி?
Was fragte er? Wie kann ich das ewige Leben ererben? Fragte er.
சோ இன்னென்ன செய்யணும் சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்ற அடுத்த வசனங்கள்.
Und Jesus sagt dann tut die ganzen die Gebote nennt er und dann sagt das musst du alles einhalten.
அப்ப அவர் சொல்றார் ஆண்டவரே நான் சிறுவயதிலிருந்தே இதிலே தான் செய்துட்டு வாரே என்றார்.
Dann sagt der Jugendliche das habe ich alles gehalten von Jugend auf.
ஒரு காரியத்தை கவனிங்க, இயேசு அதை மறுக்கு. என்னடா இந்த காரியங்களை அவர் சிறுவயிலிருந்து அவர் கை கொண்டு வந்திருக்கார். இது ஆண்டவர் மறுக்கல மறுக்கல. ஆனா இவனுக்குள்ள என்ன இருந்து தெரியுமோ, இப்படி இவன் சிறுவயதிலிருந்து இவங்களுக்குள்ள செய்து கொண்டு வந்தபடியால இவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை இருந்திருக்குது ஒரு பக்கம். ரெண்டாவது இவனுக்குள்ள இன்னொரு காரியம் மறைந்திருந்தது, அது மற்றவனுக்கு தெரியல. ஆண்டவர் இயேசுடைய ஊடுருவாகிற கண்கள் மாத்திரமே அதை கண்டுபிடிச்சது பாருங்க.
Denn Gott Jesus als dieser Jugendliche das sagte Jesus nichts dagegen, denn das stimmte was dieser Jugendliche sagte, der hat sich an all diese Gebote gehalten. Aber daraus kann man auch sehen, dass dieser Jugendliche auch einen gewissen Stolz hatte, dass er all diese Gebote eingehalten hat. Und dann gab es noch eine Sache, die aber verborgen war, aber Jesus erkannte es, und zwar sein Hab und Gut.
உனக்கு உண்டான எல்லாவற்றை விட்டு சரித்திரத்துக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. எதற்கு? உனக்கு நித்திய ஜீவன் வேணுமாக இருந்தா.
So Jesus hatte sich abgeschritten, dass dieser jugendliche reiche Mann all diese Gebote eingehalten hatte. Aber das, was verborgen war, erkannte Jesus und sagte zu ihm, verkauf all dein Hab und Gut, gib es den Armen und folge mir nach, damit du einen Schatz, den ewigen Schatz im Himmel hast.
நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இருந்தது, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கின்ற விருப்பமும் இருந்தது. ஆனா அதன் வழியே இயேசு சொல்லும் பொழுதோ அதை கை கொள்ள முடியாமல் போயிட்டு பாருங்க.
Er hatte den Glauben, dass es ein ewiges Leben gibt und er wollte es doch unbedingt haben, dieses Wollen war zu sehen. Aber als Jesus ihm diesen Weg gezeigt hatte, wie man es erlangt, dann war er traurig.
Denn அவன் அதிக பணக்காரனாக இருந்தபடியால் அவன் மனச்சோர்வடைந்து ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றாமல் அப்படியே போய்விட்டான் பாருங்க.
Denn er war ziemlich reich, sagt die Bibel. Also er war sehr reich, sagt die Bibel, und er war traurig und ist dann wieder zurückgegangen.
வேகமாக வந்த சோகமாக போய்விட்டான் பாருங்க.
Er kam sehr schnell zu Jesus, aber ist doch wieder traurig zurückgegangen.
சரியான கேள்வியோட வந்தா ஆண்டவர் அதுக்குரிய காரியத்தை சொல்ல செய்யாம விட்டுட்டு போய்விட்டான்
பாருங்க. Er kam mit der richtigen Frage und als Jesus die Antwort gab, ist er dann wieder zurückgegangen.
இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ற காரியம் என்ன தெரியுமோ, அவன் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை பிடித்துக் கொண்டானே ஒழிய பரலோகராட்சியத்திலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டவர் சொன்ன வழியை அவன் கை கொள்ள விரும்பணும் பாரு.
Was können wir aus diesem Abschnitt lernen? Dieser Jugendliche, der hing sehr an seinem Reichtum und wollte nicht das tun, was Jesus gesagt hat.
எனக்கு அறிமானவர்களே, பணம் பாவம் இல்லை.
Ich sage euch, Geld ist keine Sünde.
Aishwaryam paavam illa.
Reichtum ist auch keine Sünde.
Luka 8th adhigaram 3rd vasathile nama paarkumbolude aasthigalal aandavar Yesukku ooliyai seidhu vanda aneka istrigalai kooda kurithu nama paarkirom.
Denn wir können auch lesen, dass viele Reiche Gott bedient haben.
So aadi thiruchabile eluppudal vandapodu thangal porukkal kaanigal ellavattu vittukondu appothu paathala vechittu nama paarkirom.
Denn wir sehen auch sehr viele reiche Leute, die für den Aufbau der Gemeinde geholfen haben im Apostelgeschichte.
So Angumur Mistake in the name of Ananias Sapphira
lege name da. Auch da kennen wir die Geschichte mit Ananias und Sapphira.
So Aishwaryam paavam illa. Anal ananda gavaninge. Andavarku arula vendiya anda sthanam irukku paarenga. Hello. ஆண்டவருக்கு கொடுக்கபடி அந்த ஸ்தானம் இருக்கு பாருங்க. இப்ப ஆண்டவருடைய கண்கள் அவனை ஊடுருவி பாக்குது. அங்க யார் இருக்கிறா தெரியுமோ? அவன் ஐஸ்வர்யம் தான் அங்க இருக்குது. இதை மனுஷ பார்க்க முடியுமோ? இது மனுஷ கண்களுக்கு தெரியுமோ? பட் ஆண்டவருடைய இயேசுடைய கண்கள் அதை பார்த்தது. ஆகவே சொன்னார், தம்பி நீ கேட்கிற கேள்வி சரிதான், நன்மைதான். ஆனா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து பிச்சை கொடு.
Ich sage euch, Geld ist keine Sünde, Reichtum ist auch keine Sünde. Aber sobald wir unsere Priorität, also sobald wir das Reichtum Gott vorziehen, dann haben wir schon verloren, dann hängen wir zu sehr an dem Reichtum. Deswegen sagt Gott auch zu diesem jugendlichen reichen Mann, der an seinem Reichtum hing, verkauf alles, gib es den Armen und folge mir dann nach. Denn seine Augen haben gesehen, dass er zu sehr auf das Reichtum fixiert war.
ஐஸ்வர்யம் மயக்கங்களும் நம் இதயத்தில் நிரப்பியிருக்கிறார். நாம் கண்டுகொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் உண்டு என்று சத்தியின்படி சொல்றேன்.
Deswegen sollten wir auch darauf achten, dass wir in unserem Herzen Gott immer die höchste Stellung geben, dass wir ihn als die oberste Priorität haben und nicht andere Dinge. Das müsst ihr aber selber wissen, was in eurer inneren Behausung wirklich liegt.
அவன் சோகமாக போறதை இயேசு பார்த்து அவ்வாறு வார்த்தை என்ன தெரியுமோ, இதோ ஐஸ்வர்யவான்கள் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு கடினமா இருக்குது. ஊசியில காதுக்குள்ள ஒட்டகம் நுழையுமோ, அப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் தெரியுமா, ஐஸ்வர்ய மயக்கம் அந்த மனுஷர்களை மயக்க விடுது பாரு. இந்த உலகத்தின் கவர்ச்சிகள் மனுஷருடைய இருதயங்களை கொள்ளை கொள்ளுது பாரு. தேவனை விட்டு தூரமா போகிறார்கள், தேவன் அற்றவர்கள் போல வாழுகிறார்கள். யானே தேவனுக்கு என்பதுக்கு நீங்களே சாட்சின்னு சொன்னார் இயேசு. வேகமாக வந்தார்,
als Jesus diesen Reichen traurig gehen sah, kommen die Worte aus seinem Mund und er sagt, denn es ist leichter, dass ein Kamel durch ein Nadelöhr gehe, als dass ein Reicher in das Reich Gottes komme.
Denn wenn
die Zeit kommt, dass er stirbt, dann wird sein Hab und Gut, sein Reichtum nicht ihn retten.
எரிகோவில்
பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவான்மாயிருந்த சகே என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகைதுவிடினான். அவன் குள்ளனானபடியால் என கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயன் என்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
லூகாஸ் கேபிட்டல் 19 Vers 1. Und siehe, da war ein Mann mit Namen Zachäus, der war ein Oberer der Zöllner und war reich. Und er begehrte, Jesus zu sehen, wer er wäre, und konnte es nicht wegen der Menge, denn er war klein von Gestalt. Und er lief voraus und stieg auf einen Maulbeerbaum, um ihn zu sehen, denn dort sollte er durchkommen. Und als Jesus an die Stelle kam, sah er auf und sprach zu ihm, Zachäus, steig eilend herunter, denn ich muss heute in deinem Haus einkehren. Und er stieg eilend herunter und nahm ihn auf mit Freuden. Als sie das sahen, murrten sie alle und sprachen, bei einem Sünder ist er eingekehrt. Zachäus aber trat vor den Herrn und sprach, siehe Herr, die Hälfte von meinem Besitz gebe ich den Armen, und wenn ich jemanden betrogen habe, so gebe ich es vierfach zurück. Jesus aber sprach zu ihm, heute ist in diesem Hause Heil widerfahren, denn auch er ist Abrahams Sohn, denn der Menschensohn ist gekommen, zu suchen und zu selig zu machen, was verloren ist.
ஐந்தாவது ஐஸ்வர்யவான் இங்கே காண்கிறோம்.
So wir sehen hier den fünften reichen Mann.
சகேயு என்கிற ஒரு மனிதரை குறித்து ஆண்டவர் சொல்றார்.
Ein Mann namens Zachäus.
இவர் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமாக இருந்திருக்கிறார்.
Er war ein Oberer der Zöllner und sehr reich.
So ஆயக்காரருக்கு தலைவர் என்றால் he was a tax collector. அவர் வந்து ரோமருக்காக யூதகிடத்தில் பணம் தந்துகிற வேலை செய்தவராக.
Er war ein Oberer der Zöllner, also ein Zolleinnehmer.
அப்படிப்பட்டவர்களை யூதர்கள் வெறுத்து
ஒதுக்கினார்கள்.
ஆகவே இவனுக்கு தன் சொந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல அவனை குறித்து ஒரு நல்ல எண்ணம்
இருக்கிறது.
அவன் சொந்த சமுதாயம் அவனை பெருசாக மதிக்கல
இடுகையில்.
காரணம் அவன் செய்த தொழில் நிமித்தம்
பாருங்க.
சோ ஆனா இவனுக்குள்ளேயோ ஆண்டவர் இயேசுவை குறித்து அவன் தாராளமாக கேள்விப்பட்டிருக்கான் பாருங்க.
Aber dieser Mann, dieser Zachäus, der hörte sehr viel von Jesus.
So in the ஐந்தாவது ஐஸ்வர்யவான்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பியூட்டிஃபுல் திங் நல்லா கவனிங்க. மேலே நாம பார்த்த நான்கு ஐஸ்வர்யவான்களும் ஒரு கேட்டகரி, ஆனா இவனோ அந்த வரிசையில சேரல. இவனோ கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து
So die vier Reichen, die wir zuvor gesehen hatten, die waren eine andere Kategorie. Aber dieser Zachäus, der ist eine ganz andere Variante. Der hat etwas Wunderschönes, denn der wollte Jesus sehen. Die Namen der anderen Reichen, die vier Reichen, die wir zuvor gesehen haben, ihr könnt die ganze Bibel abklappern, aber ihr werdet keine Namen finden. Aber Zachäus, dieser reiche Mann, über ihn wird geschrieben, sein Name ist ausdrücklich erwähnt worden.
Ja. So இவன் பேர் பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, அது போல பரலோகத்துல அவருடைய பேர்
எழுதப்பட்டிருக்கு.
இவனுக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கு, என்ன தெரியுமோ, அநேக நாட்களுக்கு அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்திருக்கு, எப்படியாவது இயேசு ஒரு தடவை பார்க்க முடியும்னு அவனுக்குள்ள ஒரு பெரிய விருப்பம்
இருந்திருக்கு. Wunsch oder diesen Sehnsucht gehabt, Jesus zu sehen. Eines Tages passierte das Ganze und Jesus ging halt durch seine Stadt durch. So die Stadt Jericho, die wurde von Josua im Alten Testament verflucht. Und durch diese Stadt geht Jesus hindurch.
So,
als Jesus durch diese Stadt, hinzog, kamen eine ganze Menge Menschenmenge. Und als er hörte, dass Jesus kam, ist er dann voller Freude, ist er dann in die Richtung gerannt.
ஓட்டமாக ஓடினார். எப்படியாவது அநேக நாள் நான் வாஞ்சியோடு காத்திருந்தேன். அவர் இயேசுவை ஒருக்க பாத்திரோடு மட்டும் தான் அவன் போனான். இயேசுவோடு பேசணும் என்ற நோக்கத்தோட போகல. இயேசு தன்னை பார்க்கணும்னு சொல்லி அவன் யோசிக்கல. இயேசு தன்னை வீட்டுல வருவாரன்னு அவன் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டான் நான் நம்புறேன். அவன் நோக்கம் எல்லாம் எப்படியாவது ஒரு தடவை இந்த இயேசுவை பார்த்து விட்டால் போதும்.
Zachäus hörte, dass Jesus kommt und er wollte einfach nur, der hatte diese Sehnsucht, Jesus einmal zu sehen. Ja. Er wusste noch nicht mal, dass Jesus in seinem Haus einkehren wird oder dass Jesus mit ihm selber reden wird. Das wusste er nicht. Ja. Sein Ziel war einfach nur, Jesus einmal zu sehen.
ஓடி போய் தூரத்தில் இருந்த ஒரு காட்டத்தின் படத்துல ஏறி உயரத்தில் இருக்கிற பாருங்க.
Richtung Jesus gelaufen, aber er konnte leider wegen seiner Gestalt, er war ziemlich klein, deswegen konnte er Jesus nicht sehen oder konnte nicht ihm näher rantreten. Aber was hat er gemacht? Er hat nicht aufgegeben. Er sah von weitem einen Maulbeerbaum und ist dann auf diesen Baum geklettert.
ஒருவரும் அவனை கண்டுகொள்ளல, ஒருவரும் அவனை கவனிக்கல. ஆனா அவனோ ஓடி போய் இயேசுவை பார்க்கிறதுக்கு, ஏனப்பா இந்த மரத்துல ஏறி இருக்கிறார், இயேசுவை பார்க்க இருக்கிறார்.
So, niemand hatte ihn beachtet oder nur Aufmerksamkeit geschenkt. Alle haben ihn verachtet, aber er ist auf diesen Baum geklettert und dann sagt Jesus, warum bist du auf diesem Baum, Zachäus? Manch einer dachte sich bestimmt, warum ist Zachäus so verrückt geworden? Warum klettert er jetzt auf einen Baum? Aber die Wahrheit ist, er wollte Jesus sehen, egal wie.
இப்படிப்பட்ட இருதய வாஞ்சி உள்ள ஒரு மனுஷனை கடந்து இயேசு போவாரோ? இயேசு வந்தாரு, டைரக்டாக அந்த மரத்துக்கு கிட்ட வந்தபோது நிமிர்ந்து பார்த்தாரு. மரத்துக்கு கிட்ட வரும் வரைக்கும் நடந்து வந்து மரத்து கிட்ட வந்து நின்றுட்டார். அங்கால போகவே இல்லை என்று நிமிர்ந்து பார்த்தாரு. பார்த்து சொன்னாரு, சகைவே
Denn wenn Jesus solch einen Menschen sieht, der so einen großen Wunsch hat, ihn zu sehen, Jesus in sein Leben zu haben, dann geht er an diesen Menschen nicht vorüber. Und er kam an diesen Baum näher ran und sah Zachäus auf diesen Baum und sagte, Zachäus, komm runter.
Ja. இப்பதான் அவர் என்ன முகமுகமாக பார்க்கிறாரு. இதுதான் முதல் தடவை பார்க்கிறாரு. எந்த பேரெல்லாம் சொல்லி டைரக்டாக கூப்பிடுறாரு. இவருக்கு எப்படி எந்த பேர் தெரியும் அப்படின்னா யோசித்து ஒருவேளை இறங்கி இருப்பான், கொதிச்சிருப்பான் கீழே இல்லையா.
சோ vielleicht hat Zachäus sich gedacht, woher kennt er meinen Namen? Wer ist dieser Mann nur? Aber der hatte bestimmt voll, der war bestimmt voller Freude in sich und ist dann bestimmt sehr schnell gerannt, um Jesus zu empfangen.
நம்ம பேர் மாத்திரம் இல்ல, நம்ம ஊர் மாத்திரம் இல்ல, நம்ம பின்னணிகள் எல்லாமே அவருக்கு தெரியும். என்ன சொல்லட்டுக்குமோ, நம்ம குறித்து நாம மறந்து போய் சில விட்ட காரியங்களை கூட அவர் வச்சிருக்கிறார். மன்னிக்க வேண்டியது எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு. நாம விட நாமத்து நிமித்தம் இழைப்படியாம பிரயாசப்பட்டது எல்லாம் மறந்து போறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. எல்லா டீடைலும் அவர்கிட்ட இருக்கிறது. கர்த்தரே நாமத்தை ஸ்தோத்திரம்.
Mark sagt, er kennt Gott ist jemand, der kennt nicht nur unser Namen, nicht nur Geburtstag, sondern all unsere ganze Biografie, unsere Historie. Aber es gibt Dinge, die wird Gott vergessen, unsere Sünden zum Beispiel, aber es gibt auch Dinge, die wir, wenn wir für ihn ackern oder sein Reich aufbauen, diese Dinge wird er nicht vergessen und er wird den gerechten Lohn uns bringen.
முதலிருந்து அந்த நாலு பேரும் செய்யாத ஒரு வேலையை இவர் செய்ய விரும்புறாரு. நன்றாக
Achtet hier, was Zachäus sagt. Das erste, das was er sagt, ist: Herr, ich gebe die Hälfte von meinem Besitz den Armen. Das, was die vier Reichen zuvor nicht gesagt haben, das sagt aber Zachäus. Und wenn ich jemanden betrogen habe, dann gebe ich es ihm vierfach zurück, sagt nochmal Zachäus. Leg nochmal drauf.
அவனுக்குள்ள ஏற்பட்ட மனம் திரும்புவதற்கு அடையாளமாக
diese Aussage war ein Zeichen dafür, dass er sich bekehrt hatte.
ஆகவே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விட்டது.
Deswegen sagte Jesus auch an der Stelle in diesem Zeitpunkt ist Rettung heimgekehrt.
இத்தனைக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமோ, இயேசு சகையை பார்த்து ஏழைகளுக்கு கொடுவண்டோ அல்லது அநியாயமான மாங்கலத்துல நாலா திருப்பிகளும் கொடுக்கறது குறிச்சு ஒண்ணுமே கதைக்கல, ஒன்றுமே இயேசு சொல்லல. பட் அவன் மனசாட்சி மெய்யான ஒரு மனம் திரும்புதல், ஆண்டவர் இயேசுவை தேவட குமாரனாக விசுவாசித்து இறைவனாக ஏற்றுக்கொண்ட போதும் அவர் சொல்ற ஆண்டவரே பாதிய கொடுக்கிறேன், யாரத்தில அநியாயம் மகிழ நாளத்தில திருப்பி கொடுக்க சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில்
பேசுறான். ஒரு மனம் திரும்புதல் Jesus verliert kein Wort darüber, dass Zachäus die Hälfte von seinem Besitz an die Armen geben soll oder die Leute, die er betrogen hat, nochmal entschädigen soll. Er verliert kein Wort darüber, aber als Zachäus Jesus aufgenommen hatte, sagt er, gibt er selber diese Aussage und sagt, er gibt seinen Besitz an die Armen und er gibt den Betrogenen vierfach nochmal zurück. Also das ist ein Zeichen der Bekehrung. Deswegen sage ich es alle, wir müssen alle an die Armen denken und ihnen helfen, denn dafür sind wir da, dafür hat Gott uns hier berufen, das sind wir denen schuldig.
Danke.